السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحبه. اللهم حين اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين، أعوذ بالله من الشيطان الرجيم: كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. அருளாளன் அன்புடையோன், அல்லாஹு தஆலாவின் திருநாமத்தால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்ட திட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முழு உலகமும் ஒரு பேரனர்த்தத்துக்கு, மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற காலம் இது. COVID-19 என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற கொரோனா வைரசுடைய பரவல் காரணமாக உலகமே அச்சத்தில் பீதியில் உறைந்து போயிருக்கிறது. அண்மை கால வரலாற்றிலே உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த வைரசுடைய பரவல் பார்க்கப்படுகிறது. சீனாவிலே ஆரம்பமாக பரவிய இந்த வைரஸ் அண்டை நாடுகளுக்கு பரவி, மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பரவி, இப்போது மேற்குலக நாடுகள் வரை சுமார் 84 நாடுகளிலே இன்று வரை பரவியிருக்கிறது. முழு உலகமும் இந்த பிரச்சனைக்கு முன்னால் திக்கு முக்காடி போயிருக்கிறது. இன்று வரைக்கும் சுமார் 3,300 பேர் இந்த வைரசுடைய தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று வரை சுமார் 100,000 பேர் இந்த வைரசுடைய தாக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரசுடைய பாதிப்பின் காரணமாக பல்வேறு இழப்புகளுக்கு இன்றைய உலகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உயிரிழப்பு, மறுபக்கம் மக்கள் பீதியின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக உள ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக பொருளாதாரமும் ஆட்டம் கண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சர்வதேச மாநாடுகள், தேசிய மட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பெரும் பெரும் ராட்சத தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கின்றன. மேற்குலக நாடுகளில் கூட உணவு தட்டுப்பாடு உருவாகி இருக்கிறது. புனிதமான உம்ரா கடமையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சவுதி அரசாங்கம் பாதுகாப்பு காரணங்களுக்காக உம்ரா விசா வழங்குவதை இடைநிறுத்தி இருக்கிறது. இரண்டு ஹரம்களிலும் கூட பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இறுக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பயங்கரமான சூழ்நிலை, உலகமும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு அனர்த்தமாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே பல வைரசுகள் பரவி உலக சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக அமைந்ததை பார்க்கிறோம். சாஸ் என்ற பெயரிலே ஒரு வைரஸ் பரவியது, மேக்கவ் என்ற பெயரிலே இன்னொரு நோய் பரவியது, H1N1 கொஞ்சம் காலம் உலகத்தை உலுக்கிக் கொண்டிருந்தது, இந்து மதம் தாக்கம் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த சீனாவிலே ஆரம்பமாக பரவிய இந்த கொரோனா வைரசுடைய தாக்கம் மிக பயங்கரமாக இன்று வரை, இந்த கணப்பொழுது வரை இருப்பதை பார்க்கிறோம். இந்த கட்டத்திலே இத்தகைய தொற்று நோய்களை, கொள்ளை நோய்களை மூமிங்கின்ற வகையில் நானும் நீங்களும் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த குத்துபாவிலே சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு சாராருடைய பார்வையிலே இத்தகைய வைரஸ்களுடைய பரவல், கொள்ளை நோய்களுடைய பரவல், தொற்று நோய்களுடைய பரவல் அல்லாஹ்வுடைய தண்டனை. மற்றொரு சாராருடைய பார்வையிலே இது ஒரு சோதனை. இன்னும் ஒரு சாரார் இது ஒரு இயற்கை அனர்த்தம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்வார்கள். மற்றொரு சாரார் இல்லை, இந்த கொரோனா வைரஸை பொறுத்தவரையிலே இது ஒரு பயாலஜிக்கல் வோ, இது ஒரு உயிரியல் யுத்தம் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கிறது. இப்படியெல்லாம் பல கண்ணோட்டங்களில் இந்த விவகாரத்தை அலசுகிறார்கள், ஆராய்கிறார்கள்,
பல நிலைப்பாடுகளுக்கு வருகிறார்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மதிப்புக்குரிய சகோர்களே, அல்லாஹ்வுடைய நடியார்களே, இவற்றையெல்லாம் ஆழமாக அலசுகின்ற நிலையில் நானும் நீங்களும் இல்லை. அந்த அளவுக்கு துறை சார்ந்த அறிஞர்களாகவும் நாங்கள் இல்லை என்ற உண்மையை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், திட்டமிட்ட சதியாக இருக்கலாம், இது தண்டனையாக இருக்கலாம், அல்லது சோதனையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அது பற்றி அறுதிட்டு உறுதியாக முடிவாக சொல்வதற்கு எனக்கோ உங்களுக்கோ அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை, சொல்லுவது அனுமதிக்கப்பட்டதும் அல்ல. நல்ல மனிதர்களுக்கு இது சோதனையாக இருக்கலாம், கெட்டவர்களுக்கு ஒரு தண்டனையாக அமைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் யார், அவர்கள் எவர் என்று சொல்லுகின்ற அந்த தகுதி, அதற்கான உரிமை எனக்கோ உங்களுக்கு இல்லை. அது அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டிய விவகாரம். இது தண்டனையோ சோதனையோ எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய படிப்பினை, முழு மனித சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய படிப்பினை. ஒவ்வொரு சம்பவத்துக்கூடாகவும் அசம்பாவிதத்துக்கூடாகவும் நிகழ்வு கூடாகவும் நானும் நீங்களும் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. தீர்ப்பு சொல்வது அல்ல, முடிவு சொல்வது அல்ல, அடுத்தவர்களை பிராண்ட் பண்ணுவது அல்ல, நாம் மிகப்பெரிய நல்ல மனிதர்களாக எம்மை சித்தரித்து காட்டிக் கொள்வது அல்ல. அச்சத்தோடு பயத்தோடு இந்த நிலைமையை பார்த்து நானும் நீங்களும் உலகமும் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய நடியார்களே, இஸ்லாமிய சகோர்களே, சாஸாக இருக்கலாம், H1N1 ஆக இருக்கலாம், மேட் கவு டிசீஸாக இருக்கலாம், இப்போது வந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸாக இருக்கலாம், ஏன் நமது நாட்டை நீண்ட காலமாக குலுக்கிக் கொண்டு இருந்த இப்போதும் தொடர்ந்து இருந்து வருகிற டெங்குவாக இருக்கலாம், ஒரு காலத்தில் இந்த மலேரியாவாக இருக்கலாம், இந்த வைரஸுகளும் இந்த கிருமிகளும் நமக்கு சொல்கிற நிறைய செய்திகள் உண்டு. முதலாவது செய்தி, நானும் நீங்களும் இவ்வளவு அற்பமானவர்கள், அற்பமானவர்கள், சாதாரண கட்டுக்கு புலப்படாத ஒரு கிருமிக்கு முன்னால் பெரிய ஜான் பவான்களாக தங்களை சித்தரித்துக் கொள்கிற விஞ்ஞானிகளும் மேதைகளும் துறைசார் நிபுணர்களும் எப்படி அடங்கி போகிறார்கள், செய்வதறியாது தவிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நாம் வாழுகிற யுகம் மிலேனியம், 21st century, ஹைடெக் உடைய உச்சத்தில் இருக்கிற காலம், சயின்ஸ் டெக்னாலஜி, விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அதன் உச்சத்தை தொட்டிருக்கிற காலம், உலகம் குளோபல் வில்லேஜாக இல்லை குளோபல் ஃபேமிலியாக மாறியிருக்கிற காலம், மனிதனால் செய்ய முடியாத எதுவும் இல்லை, இந்த நாடுகளால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்றெல்லாம் பெருமையாக பேசப்படுகிற காலம். ஆனால் ஒரு சாதாரண கண்ணுக்கு புலப்படாத ஒரு வைரஸுக்கு முன்னால் அனைவரும் விழி பிதுங்கி தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கணப்பொழுது வரை அந்த வைரஸுக்குள்ள சிகிச்சை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆய்வுகளுடைய முடிவு எப்போது வரும், மருந்து எப்போது கண்டுபிடிக்கப்படும், எப்போது இதற்கு குணம் கிடைக்கும், எல்லாம் கேள்விக்குறிகள். நிச்சயமாக மருந்து கண்டுபிடிக்கப்படும், இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹ் தீர்வு கிடைக்கும், சிகிச்சை கிடைக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா எத்தனையோ பாடங்களை படிப்பினைகளை தந்துவிட்டுத்தான் அந்த தீர்வை தருவார். மனிதனால் அல்லாஹ்வை சேலஞ்ச் பண்ண முடியாது, அல்லாஹ்வுக்கு சவால் விடுக்க முடியாது, அறைகூவல் விடுக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஜான் பவானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வல்லரசாக சக்தியாக இருந்தாலும் சரி, மனிதன் மிக மிக பலவீனமானவன், அன்றும் தான், இன்றும் தான், நாளையும் தான், நாளை மறுநாளும் தான். எனவே எவரும் பெருமைப்படக்கூடாது, திமிரோடு நடக்கக்கூடாது, ஆணவத்தோடு நடக்கக்கூடாது, அகங்காரத்தோடு நடக்கக்கூடாது, தன்னை மறந்து நடக்கக்கூடாது, நான் நான் என்று சொல்லக்கூடாது. ஹுலிகல் இன்சானு தைஃபா, நிச்சயமாக மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அவன் இறுதி வரை பலவீனமானவனாகத்தான் இருப்பான். இந்த செய்தியை கொரோனா வைரஸ் மீண்டும் ஒருமுறை மனித சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பலம், அல்லாஹ்வுடைய சக்தி, அவனுடைய குதிரத், அவனுடைய ஆற்றல், அவனுடைய மகிமை எத்தகையது என்பதையும், இப்படியான அசம்பாவங்களின் போது, இப்படியான நிகழ்வுகளின் போது நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் அவன் காதிர், அவன் முக்ததிர், அவன் முத்தகப்பிர், அவன் அசீஸ், அவன் ஜப்பார், அவன் கஹார், அவனுடைய கரங்களில் தான் இந்த முழு பிரபஞ்சம் இருக்கிறது, அவன் நாடியது தான் நடக்கும், அவன் நாடாதது நடக்காது, அவன் தான் நாடியதை சாதிக்கக்கூடியவன் என்ற இந்த ஆழமான எமது நம்பிக்கைக்கு உரமூட்டும் வகையில் இப்படியான நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. அல்லாஹ் நாடினால் மிகப்பெரிய சக்தியை அவன் பயன்படுத்தப் போவதில்லை. சுனாமியை கண்டோம், வெறும் தண்ணீர், வெறும் தண்ணீர் இவ்வளவு பெரிய சக்தியாக மாறி உலகத்தையே சில நிமிடங்களுக்குள் உலுக்கி வைத்தது என்பதை நாம் நினைவிருப்போம் நினைக்கிறேன். அதே போல கட்புலனாகாத கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் எப்படி உலகத்தை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு எதிராக அந்த நாடு சதி செய்கிறது, அந்த நாட்டுக்கு எதிராக இந்த நாடு சதி செய்கிறது, இந்த நாடு வளர்ந்து விடக்கூடாது, இதன் செல்வாக்கு அதிகரித்து விடக்கூடாது என்று திட்டமிடப்படுகிறது. ஆனால் ஒரு வைரஸ் சில நாடுகளை பேய்களின் ஊர்களாக மாற்றியிருக்கிறது. பேய் பிசாசு பற்றிய அந்த பார்வையை நான் சொல்லவில்லை. அதாவது மனித நடமாட்டம் இல்லாத நகரங்களாக ஊர்களாக மாறியிருக்கின்றன. மிக மிக பிஸியான நகரங்கள், மில்லியன் கணக்கான மக்கள் ஓடி ஆடிக்கொண்டிருந்த நகரங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. மக்கள் எல்லோரும் வீடுகளிலே அடங்கி ஒடுங்கி பதுங்கி போயிருக்கிறார்கள். ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்கு பயந்து வெளியே செல்ல முடியாது, நடமாட முடியாது, சுதந்திரத்தை இழந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதன் விளைவுகள் என்ன? ஒரு விளைவா, ரெண்டு விளைவா, மூன்று விளைவா? பல்வேறு விளைவுகளுக்கு ஏக காலத்திலே உலகம் முகம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பலத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இது. மூன்றாவதாக இந்த வைரஸ் நமக்கு சொல்லும் இன்னொரு செய்தி இருக்கிறது, அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலை யதார்த்தம். மரணம், மௌத்து ஒவ்வொருவருக்கும் மிக அண்மையில் இருக்கிறது. ஒரு இயற்கை அனர்த்தமாக, ஒரு செயற்கை அனர்த்தமாக, ஒரு நோயாக, ஒரு விபத்தாக, அது செயற்கை விபத்தாக, ஒரு இயற்கை விபத்தாக, பல கண்ணோட்டங்களிலே மனிதனை மௌத்து துரத்திக் கொண்டிருக்கிறது. மௌத்துக்கு வயது இல்லை, மௌத்துக்கு உடல் ஆரோக்கியம் நோய் என்ற பாகுபாடு இல்லை, ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை, முதலாம் உலகத்தில் வாழ்பவர் மூன்றாம் உலகத்தில் வாழ்பவர் என்ற வேறுபாடு இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உருவிலே மௌத்து வரும். ஒரு சாராருக்கு இந்த வைரஸால் வரும், மற்றொரு சாராருக்கு மற்றொரு வைரஸால் வரும், இன்னொரு சாராருக்கு இன்னொரு அமைப்பில் இன்னொரு ஒழுங்கில் வரும். இந்த உண்மையை நினைத்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனையும் 99 மரணங்கள் துரத்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனையும் 99 மரணங்கள் துரத்தி கொண்டிருக்கின்றன. அந்த எல்லா மரணங்களில் இருந்தும் அவன் தப்பினாலும், பிடிகளிலிருந்து தப்பினாலும், இறுதியாக முதுமை என்ற அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து அவன் மௌத்தை மரணத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். எல்லோ அனர்த்தங்களும் தப்பிக்கொள்கிறான், இறுதியாக முதுமை என்ற அந்த அனர்த்தத்துக்கு அவன் முகம் கொடுத்து இந்த ஆயுளை முடிக்க வேண்டும். அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனையும் எத்தனை எத்தனை மரணங்கள் துரத்தி கொண்டிருக்கின்றன.
www.acmyc.com.
நாம் வாழ்கிற இந்த காலத்திலே 60 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக, 40-30 ஆண்டுகளாக நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மரணங்கள் எம்மை துரத்தி இருக்கும். அல்லாஹ்வுடைய அஜல் வரும் வரைக்கும் தப்பி 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 செல்வோம். இறுதியாக அஜல் வந்துவிட்டால் முற்படுத்தப்படவோ பிற்படுத்தப்படவோ மாட்டாது. ஒரு ஆத்மாவுக்குரிய காலம் நேரம் வந்துவிட்டால் காலதாமதம் நடக்காது. ஏதோ ஒரு பேரில், ஏதோ ஒரு வகையில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். இந்த உலக வாழ்க்கை அவர் முடிக்க வேண்டியிருக்கும். இந்த பூமியில இருக்கிற எல்லோரும் அழியக்கூடியவர்கள், அல்லாஹ் மாத்திரம் தான் இணையாக இருப்பான். ஒரு மனிதன் நாளை என்ன செய்வான் என்பது அவனுக்கு தெரியாது. ஒரு மனிதன் எந்த பூமியில் போய் மரணிப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. பிறந்து வளர்ந்த ஊரிலே மரணிக்காமல் எங்கோ போய் மரணிக்கிறார். இந்தியாவை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர், 30 ஆண்டுகளாக மக்கத்து மண்ணிலே இருந்தார். உம்ரா செய்ததில்லை, ஹஜ் செய்ததில்லை, மசீப் இல்லை. 30 ஆண்டுகளாக புனித மக்கா மண்ணிலே வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் ஒரு உம்ரா செய்யவில்லை, ஹஜ் கடமையை நிறைவேற்றவில்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஊருக்கு போகிறார், ஊர்ல மௌத்தா போறார், அங்கு அடக்கம் செய்யப்படுறார். அல்லாஹ்வுடைய கதா எப்படிப்பட்டது, அவருடைய தக்தீர் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் நமக்கு சொல்கிற மற்றொரு செய்தி, இந்த கொரோனா வைரஸ் நமக்கு சொல்கிற இன்னொரு செய்தி தான் கியாமத் பற்றிய செய்தி. யுக முடிவு, உலக அழிவு, கியாமா சிம்பிளா வரும், எந்த நிலையிலும் வரும். சொன்னார்கள், ஒருவர் கடை தெருவுக்கு போவார், ஒரு பொருளை வாங்கி விற்று முடிப்பதற்குள் கியாமத்து வரும். ஒருவர் தனது கையிலே உணவு கவளத்தை எடுத்து உண்பதற்குள் கியாமத்து வரும். ஒருவர் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற நீர்த்தாங்கியை டேங்கை வாட்டர் டேங்கை துப்புரவு செய்து தண்ணீர் நிரப்புவதற்குள் கியாமத்து வரும். இந்த வைரசுடைய பரவலை பார்க்கிறோம். ஒரு நாடு, ரெண்டு நாடு, ஐந்து நாடு, பதினைந்து நாடு, இன்று காலை நான் பார்க்கிறேன் 84 நாடுகள் பரவி இருக்கிறது. முதலாம் உலக நாடுகள், இரண்டாம் உலக நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள், தனவந்த நாடுகள், ஏழை நாடுகள், படித்தவர்களுக்கும் நாடுகள், படிக்காத இருக்கும் நாடுகள், சுத்தமானவர்களுக்கு நாடுகள், சுத்தமில்லாதவர்களுக்கு நாடுகள், எந்த பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லோரும் அவருடைய அடியார்கள். நானும் நீங்களும் தான் பாகுபடுத்தி பார்க்கிறோம், பிரித்து பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படி பார்ப்பதில்லை, அவனுடைய அடியார்கள். இவையெல்லாம் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள். ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும் என்ற செய்தியையும் கொரோனா வைரஸ் நமக்கு சொல்கிறது. குறிப்பாக நமது தீன் தய்யிபாத்தை ஹலாலாக்கி இருக்கிறது. இவையெல்லாம் நல்லவையோ சுத்தமானவையோ அவற்றை ஹலாலாக்கி இருக்கிறது. ஹபாய் என்ற கெட்டவை அசுத்தமான உணவு பண்டங்களை ஹராமாக்கி இருக்கிறது. இந்த கொரோனா வைரசுக்கு பின்னால் இதுவரை ஆய்வுகள் சொல்கின்ற ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, நிரூபிக்கப்பட்ட செய்தி, மனிதர்கள் உணவு உட்கொள்வதிலே இருக்கிற அவர்களுடைய அணுகுமுறையில் இருக்கிற கோளாறு, குறைபாடு, கண்டதை நின்றதை எல்லாம் சாப்பிடுவதன் விளைவு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. நமது தீன் தய்யிபாத் என்ற சுத்தமான நல்ல எல்லா விஷயங்களையும் ஹலாலாக்கி இருக்கிறது. கெட்ட அசுத்தமான அனைத்தையும் ஹராமாக்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சமூகத்திலே கெட்ட நடத்தை பரவுகிறதோ அந்த சமூகத்திலே அவர்களுடைய முன்னோர்கள் கேட்காத புதிய புதிய நோய்கள் பரவும். எய்ட்ஸ் நோய்க்கு பின்னால் இருக்கின்ற பிரதான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அப்படி கெட்ட நடத்தைக்கு நோய்க்கு என்ன சம்பந்தம்? கெட்ட நடத்தை என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் விவகார், நோய் என்பது ஒரு பிசிக்கல் பாடியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஸ்பிரிச்சுவலி பேங்க் கரப்ட் ஆக இருக்கிற போது பிசிக்கலியும் அவர் பாதிக்கப்படுவார். அதை இன்றைய உலகிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய கரங்கள் செய்த தீமைகள், பாவங்கள், அத்துமீறல்கள் காரணமாகத்தான் கடலிலும் கரையிலும் ஃபசாத் தோன்றியதாக அல் குர்ஆன் சொல்கிறது. சீறு குலைவு, சீறு கேடு, குழப்பம் ஏற்பட்டதாக குர்ஆன் சொல்கிறது. நோய்களும் அப்படிப்பட்டவைதான். எனவே அல்லாஹ்வுடைய நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கொரோனா வைரஸ் என்ற இந்த ஆபத்தான உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிற, உலகத்தையே பீதியினால் அச்சத்தினால் உறைய வைத்திருக்கிற இந்த பயங்கர நோய்க்கு முன்னால் முழு உலகமும் பேண வேண்டிய ஒழுங்குகள் இருக்கின்றன. நானும் நீங்களும் பேண வேண்டிய ஒழுங்குகள் இருக்கின்றன. முதலாவது, மருத்துவ உலகம் சொல்கின்ற அந்த குவாரண்டைன், அதாவது அந்த நோய் கிருமி பரவியுள்ள நாட்டை தனிமைப்படுத்துவது, ஊரை தனிமைப்படுத்துவது, பாதிக்கப்பட்ட மக்களை தனிமைப்படுத்துவது, ஐசோலேஷன் என்று சாதாரண பாஷையில் சொல்லலாம். இன்று அதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாடுகள் தனிமைப்படுத்தப்பட்டு, ஊர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு, மனிதர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப கவலையான விஷயம். ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஊரை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தனியான இடத்தில், ஏகாந்தமான இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த பரவலை தடுப்பதற்கான காத்திரமான ஒரு ரெமடியாக இது கொள்ளப்படுகிறது. இது நமது மார்க்கம் சொல்கிற விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துக்கு போகிறார்கள். செய்தி கிடைக்கிறது, ஷாம் தேசத்திலே ஒரு கொள்ளை நோய், ஒரு தொற்று நோய், ஒரு வைரஸ் பரவி இருக்கிறது. உடனடியாக கலந்தாலோசனை செய்கிறார்கள். இறுதியிலே ஷாமுக்கு செல்வதில்லை என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த கட்டத்திலே அங்கிருந்த அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஃபிராரம் மின் கதரில்லா, அல்லாஹ்வுடைய தக்தீர், கதிரிலிருந்து நீங்கள் விரண்டோடுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் மிக ஆழமான ஒரு கருத்தை சொன்னார்கள், நஃபிரு மின் கதரில்லா இலா கதரில்லா, அல்லாஹ்வுடைய ஒரு கதிரிலிருந்து இன்னொரு கதிருக்கு போறோம். ஷாமுக்கு போவதும் அல்லாஹ்வுடைய கதிர், ஷாமுக்கு போகாமல் திரும்புவதும் அல்லாஹ்வுடைய தக்தீர் கதிர் தான், எனவே நாம் திரும்புகிறோம். அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், உமர் சொன்னது சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊரிலே ஒரு தொற்று நோய் பரவி இருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு செல்லாதீர்கள். நீங்கள் ஒரு ஊரிலே இருக்கும் போது அந்த ஊரிலே ஒரு தொற்று நோய் பரவினால் அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். இதனைத்தான் இன்று சொல்கிறார்கள், ஐசோலேட் பண்ணுவது என்று. உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதா சமிஅத்தும் தஊன பி அர்தின் ஃபலா தத்குலூஹா வஇதா வகஅ பி அர்தின் வஅன்தும் ஃபீஹா ஃபலா தக்ருஜு மின்ஹா. முத்தஃபகுன் அலை. ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் பதிவாக இருக்கிற நம்பகமான ஹதீஸ். நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், இந்த பூமியிலே, இந்த ஊரிலே ஒரு தொற்று நோய் பரவி இருக்கிறது என்று, அந்த ஊருக்கு செல்லாதீர்கள். நீங்கள் இருக்கும் ஊரிலே அந்த தொற்று நோய் பரவி இருந்தால் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். அற்புதமான வழிகாட்டல். இந்த வகையில் தான் இன்று பல நாடுகள் பயண தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போக முடியாது, அந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு வர முடியாது, பயண தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. அது மிகச் சரியானது. விஞ்ஞான கண்ணோட்டத்தில், சுகாதார கண்ணோட்டத்தில், மாத்திரமல்ல நமது தீனுடைய கண்ணோட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டின் கண்ணோட்டத்திலும் மிக சரியான அணுகுமுறை. இதை நாம் மதிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சபபுகளை எடுக்க வேண்டும். துறை சார்ந்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். நாட்டுடைய சுகாதார அமைச்சு சொல்வதை, சுகாதார அதிகாரிகள் சொல்கின்ற அறிவுறுத்தல்களை கேட்டு கட்டுப்பட வேண்டும். வதந்திகளை பரப்பவும் கூடாது, நம்பவும் கூடாது, புரளிகளை கிளப்பக்கூடாது. எல்லோரும் வைத்தியர்களாக, விஞ்ஞானிகளாக, துறைத்த நிபுணர்களாக மாறி தீர்வுகள் சொல்கிறார்கள், மருந்துகளை சொல்கிறார்கள், வகை வகையான சிகிச்சை முறைகளை சொல்கிறார்கள். இவையெல்லாம் பாரதூரமான குற்றங்கள். துறை சார்ந்தவர்கள் தான் பேச வேண்டும். துறை சார்ந்தவர்களும் கேளுங்கள், அவர்கள் சொல்வதை கேட்டு நடங்கள் என்பதுதான் நமது குர்ஆனுடைய வழிகாட்டல். அடுத்ததாக இந்த கொரோனா வைரஸுக்கு முன்னால் நாம் மனங்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் பேசக்கூடாது, பிள்ளையான வார்த்தைகளை பேசக்கூடாது, அர்த்தம் இல்லாத பேச்சுகளை பேசக்கூடாது. இவர்களுக்கு இது தண்டனை இல்லை, இவர்களுக்கு இது தண்டனை, இவர்கள் செய்த இதற்காக வழங்கப்பட்ட தண்டனை என்றெல்லாம் சொல்வதற்கு எந்த உரிமையோ அதிகாரமோ எனக்கோ உங்களுக்கோ கிடையாது. இவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறதாம், நல்ல விஷயம், இப்படித்தான் இவர்களுக்கு வர வேண்டும், இதுவும் வர வேண்டும் என்று சொல்வது ஈமானிய பார்வை அல்ல, ஈமானிய பார்வை அல்ல என்பதை நாம் ஆழமாக புரிய வேண்டும். இந்த கட்டத்திலே நாம் பௌதிக காரணிகளை கவனத்தில் கொண்டு சபபுகளை எடுப்பது போலவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதிகம் நன்மைகள் ஈடுபட வேண்டும், பாவங்கள் விடுபட வேண்டும். பாவங்கள், தாபங்கள், நன்மைகள், அருள்கள் என்ற உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக துவாக்கள் ஈடுபட வேண்டும். பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். சீனர்களுக்காக துவா செய்ய வேண்டும், ஈரானியருக்காக துவா செய்ய வேண்டும், இத்தாலியருக்காக துவா செய்ய வேண்டும், தென்கொரிய வாழ் மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். எங்கெல்லாம் இந்த பயங்கரமான நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் குணமடைய வேண்டும், அவருடைய குடும்பங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவருடைய குழந்தைகளும் அவளை பெண்களும் நிம்மதி பெருமூச்சு உட வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்தால் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற உள்ளம் தான் ஈமானிய உள்ளம். வெறுப்பும் பகமையும் குரோதமும் சமாதத்துல் ஆதா என்று சொல்லப்படுகிற அடுத்தவனுக்கு வருகிற கஷ்டத்திலே இன்பம் காண்பதும் ஈமானிய பார்வை அல்ல, அது ஒரு மேனியா, அது ஒரு உள நோய், அது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஈமான் எப்போதும் ஈவிரக்கத்தை தான் தூண்டும். யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்ற பார்வை தான் இருக்கும். இவற்றோடு அல்லாஹ்வுடைய கதாவை, கதிரை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிற மனோநிலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பொறுமை காக்க வேண்டும், அதிருப்தி அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது, நம்பிக்கிழக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எதுவும் நடக்கும் என்ற பார்வை இருக்க வேண்டும். மலக்குகள், ரஹமத்துடைய மலக்குகள் இந்த பூமிக்கு வர வேண்டும், எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். குர்ஆன் சொல்கிற நிச்சயமாக உங்களை பாதுகாக்கின்ற மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு உங்களை பாதுகாக்கிற மலக்குகளை அனுப்பி கொண்டிருக்கிறான். மலக்குகள் வருவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு நாட்டிலும், முழு உலகத்திலும் ஒரு அழகான சூழல், பாவங்கள் இல்லாத சூழல், தீமைகள் இல்லாத சூழல், அட்டகாசங்கள் இல்லாத சூழல், அராஜகம் இல்லாத சூழல், அநியாயங்கள் நடக்காத சூழல், அமைதியான சூழல் உருவாக்கப்பட்டால் ரஹமத்துடைய மலக்குகள் வருவார்கள். அதன் விளைவு எதுவாக இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட பலாய் முசீபத்துகள், இத்தகைய அனர்த்தங்கள் இல்லாமல் போய்விடும். பாவங்கள் இருந்து விடுபடுகிற அளவுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வருவார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட துஆக்களை இப்படியான சந்தர்ப்பங்கள் ஓதுவதற்காக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படியான பயங்கரமான கொள்ளை நோய்கள், தொற்று நோய்கள் வருகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த துஆக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய ஒரு துஆ, أعوذ بالله من البرص والجنون والجذام ومن سيء الأسقام. برص என்ற குஷ்ட ரோகத்திலிருந்தும், ஜுனூன் என்ற பைத்தியம் முதலான மனநோயிலிருந்தும், அல்ஜுதாம் என்ற தொழு நோயிலிருந்தும், ஏனே எல்லா வகையான மோசமான நோய்களிலிருந்தும் அல்லாஹ்வே நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். أعوذ بالله من البرص والجنون والجذام ومن سيء الأسقام என்ற துஆவை ஓதி வர வேண்டும். அதே போல பிஸ்மில்லாஹி அல்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த தீங்கும் யாருக்கும் ஏற்பட முடியாது என்ற கருத்திலே வருகிற அந்த துஆவை ஓதி வர வேண்டும். காலையும் மாலையும் இந்த துஆவை, இந்த திக்ரை மூன்று முறை ஓதி வந்தால் அவருக்கு எந்த தீங்கும் வராது என்ற உத்தரவாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக். அல்லாஹ் படைத்த கெட்ட படைப்புகளுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடும் வகையில் அமைந்த ஒரு துவா இது. இதனை பற்றி விளக்குவதற்கு நேரம் இடம் தரமாட்டாது. குல் சூறாக்களை, மூன்று சூறாக்களின் காலையும் மாலையும் உணர்ச்சி பூர்வமாக ஓதி வர வேண்டும். இத்தகைய திக்ர்களை, அவுராதிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இத்தகைய பிரார்த்தனைகளை நாம் தொடர்ந்து ஓதி வருகிற போது அல்லாஹு தஆலா என்னை காப்பாற்றுவான், உங்களை காப்பாற்றுவான், நமது ஊரை காப்பாற்றுவான், நாட்டை காப்பாற்றுவான், பிராந்தியத்தை, உலகத்தையும் காப்பாற்றுவான். இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கடமையாகும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வகையிலே கொரோனா உட்பட எல்லா வகையான நோய்கள், அனர்த்தங்கள், அழிவுகள், இழப்புகள் இருந்தும் எமது நாட்டையும், முழு மனித சமுதாயத்தையும் எல்லா ஊர்களையும் நாடுகளையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு அல்லாஹ் குணத்தை கொடுப்பானாக, நிவாரணத்தை வழங்குவானாக. இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. அவசரமாக இந்த நோய்க்கான தீர்வு காணப்பட வேண்டும், மருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழும் சூழல் உருவாக வேண்டும். ரப்பே ரஹ்மானே, அந்த நிலையை நீ இந்த உலகத்துக்கு கொடுத்து அருள் புரிவாயாக. எமது பாவங்களின் காரணமாக நீ பிடித்து விடாதே, அனைவரையும் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக. நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். எல்லா மனிதர்களும் விதிவிலக்கு இல்லாமல் நலமோடு வளமாக வாழ நீ அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே. எமது துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.